আকাশবাণী। செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மகாராஷ்டிரா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். யுகாதி குடிபடவா புத்தாண்டு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசின் நலத்திட்டங்கள் கடைகோடி மக்களையும் சென்றடைவதை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எகிப்து மற்றும் கத்தார் நாடுகள் தெரிவித்துள்ள புதிய போர் நிறுத்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 36 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மகாராஷ்டிரா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள ஸ்மிருதி மந்திர் வளாகத்தில் RSS நிறுவன தலைவர்களான கேஷவ் ஹெட்கேவார், கோல்வால்கர் ஆகியோரது நினைவிடங்களில் மரியாதை செலுத்த இருப்பதாக கூறியுள்ளார். மேலும் அண்ணல் அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவிய இடமான தீட்சபூமிக்கும் செல்ல இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து நாக்பூரில் மாதவ் நேத்ராலயா கண் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் சூரிய சக்தி பாதுகாப்பு மற்றும் வான் ஆராய்ச்சி நிலையத்தின் வெடிமருந்து தொழிற்சாலையையும் பார்வையிட இருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நாக்பூர் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு சத்தீஸ்கரில் 33,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எரிசக்தி, எண்ணெய் மற்றும் எரிவாயு, வீட்டு வசதி, ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து திட்டங்களை தொடங்கி வைக்க இருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தெலுங்கு, கன்னடம், மராத்தி உள்ளிட்ட மொழிகளை பேசும் மக்களின் புத்தாண்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. யுகாதி, குடிபடவா, சைத்ர சுக்லாதி போன்ற பெயர்களில் கொண்டாடப்படும் இந்த புத்தாண்டு தினத்தையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், வசந்த காலத்தின் தொடக்கத்தை குறிக்கும் இந்த புத்தாண்டு தினம் இந்தியாவின் கலாச்சார பன்முகத்தன்மையை வெளிப்படுத்துவதோடு சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நாளில் புதிதாக அறுவடை செய்யப்பட்ட பயிர்களை படைத்து இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மக்கள் இந்த புத்தாண்டை கொண்டாடுவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள யுகாதி வாழ்த்துச் செய்தியில், திமுக ஆட்சிக்காலத்தில்தான் யுகாதிக்கு அரசு விடுமுறை விடப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மொழி, அரசியல் உரிமைகளை காப்பதற்கான ஊக்கத்தை வழங்குவதாக யுகாதி திருநாள் அமையட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழ் மக்களோடு ஒன்றிணைந்து வாழ்ந்து வரும் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் இந்த புத்தாண்டில் மேற்கொள்ளும் புதிய முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்தியுள்ளார். பிரதமரின் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தை மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தொடங்கி வைத்தார். தில்லி சீக்கிய குருத்வாரா நிர்வாகக்குழு சார்பில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு கல்விக்கான உதவி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படவுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கிரண் ரிஜிஜு, 31,600 இளைஞர்கள் இந்த பயிற்சியில் பங்கேற்க இருப்பதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், தரவு அறிவியல், 5G தொலைத்தொடர்பு சேவை, கிராபிக்ஸ் மற்றும் சூரிய சக்தி, மின்தகடு பொருத்துதல் உள்ளிட்ட துறைகளில் பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். 100 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் இந்த பயிற்சி திட்டம் சீக்கிய சமுதாயத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களது திறனை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் மக்களுக்கான சேவைகள் வழங்குவதை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் உள்ள இந்திய பொது நிர்வாகக் கழகத்தின் ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், அரசின் திட்டங்கள் கடைகோடியில் உள்ள மக்களையும் சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு நிர்வாகத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய பணியாளர் நலத்துறை மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டிருப்பதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட். தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்வு. தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக 6,626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் 50,000 அடல் ஆய்வகங்கள். 36 வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு. மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள். லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து. குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்பு செய்கிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக பாட்னா சென்றுள்ள அவர் அங்குள்ள மாநில பிஜேபி தலைமை அலுவலகத்தில் பிஜேபியைச் சேர்ந்த மத்திய மாநில அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 225 தொகுதிகளில் வெற்றி பெறும் வகையில் களப்பணியாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக உடன்படிக்கை இந்த ஆண்டின் பிற்பகுதியில் இறுதி செய்யப்படும் என மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் நேற்று முடிவடைந்ததாகவும் இதனை இருதரப்புக்கும் பயனளிக்கக்கூடிய வர்த்தக உடன்படிக்கையாக முன்னெடுத்துச் செல்வதற்கான அடுத்தகட்ட பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு இந்திய விமானப்படையின் 5 விமானங்கள் மூலம் நிவாரணப் பொருட்கள் மற்றும் மீட்பு பணியாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் யாங்கூன் மற்றும் நைபி டாவ் நகரங்களுக்கு சென்று சேர்ந்த இந்த விமானங்களில் தேசிய பேரிடர் மீட்பு படையினருடன் 60 ஆம்புலன்ஸ்கள் மற்றும் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்திற்கு பிறகு யாங்கூன் விமான நிலையம் இன்னும் முழுமையான செயல்பாட்டுக்கு வராத நிலையிலும் இந்திய விமானப்படை விமானங்கள் நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் சென்றிருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் அந்நாட்டின் மண்டாலயா பகுதியில் இன்று மீட்புப் பணியில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானங்கள் மற்றும் கடற்படை கப்பல்கள் மூலம் இதுவரை மியான்மருக்கு 137 டன் எடையுள்ள நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ராணுவமும் 118 பேர் அடங்கிய மருத்துவக் குழுவை அனுப்பி வைத்திருப்பதுடன் அவசர சிகிச்சைக்காக 60 படுக்கை வசதி கொண்ட தற்காலிக மருத்துவ மையம் ஒன்றையும் அமைத்து வருவதாக ராணுவ செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எகிப்து மற்றும் கத்தார் நாடுகள் தெரிவித்துள்ள புதிய போர் நிறுத்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேல் படையினருக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே நடைபெற்று வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன. இந்நிலையில் தொலைக்காட்சியில் உரையாற்றிய ஹமாஸ் அமைப்பின் தலைவர் திரு கலில் அல் ஹயா இந்த போர் நிறுத்த திட்டம் 2 நாட்களுக்கு முன் தங்களுக்கு கிடைக்கப் பெற்றதாகவும் ஆக்கப்பூர்வமான இந்த ஆலோசனையை இஸ்ரேலும் ஏற்றுக்கொள்ளும் என நம்புவதாக தெரிவித்தார். இதன்படி ஹமாஸ் அமைப்பினர் வாரத்திற்கு 5 இஸ்ரேலிய பிணை கைதிகளை விடுவிக்க ஒப்புக் கொண்டுள்ளனர். இந்த அமைதி முயற்சியின் விவரம் கிடைக்கப் பெற்றிருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அலுவலகமும் உறுதி செய்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 36 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணி வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்தது. 197 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 160 ரன் மட்டுமே எடுத்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் தில்லி ஹைதராபாத் அணியையும் ராஜஸ்தான் சென்னை அணியையும் எதிர்கொள்கின்றன. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 5-11, 12-10, 3-11, 11-6, 11-1 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் ஜோங் ஹூன் லிம்மை வென்றார். ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஸ்பெயினின் டேவிட் வேகா ஹெர்னாண்டஸ் இணை பட்டம் வென்றது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 5-0 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணி வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா லெஜெண்ட்ஸ் பிரேசில் லெஜெண்ட்ஸ் அணிகளுக்கிடையேயான கால்பந்து காட்சிப் போட்டி சென்னையில் இன்று நடைபெறுகிறது. இப்போட்டி நேரு விளையாட்டு அரங்கில் 7:00 மணிக்கு தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மகாராஷ்டிரா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். யுகாதி, குடிபடவா, புத்தாண்டு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அரசின் நலத்திட்டங்கள் கடைகோடி மக்களையும் சென்றடைவதை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எகிப்து மற்றும் கத்தார் நாடுகள் தெரிவித்துள்ள புதிய போர் நிறுத்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 36 ரன் வித்தியாசத்தில் குஜராத் அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.